இன்னைக்கு ஸ்லோகம் யுத்த காண்டத்தில் பட்டாபிஷேக சர்க்கத்தில் ஒரு ஸ்லோகம். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமராஜ்யம் என்னமா இருந்தது, ராமருடைய பட்டாபிஷேகம் முடிஞ்ச பின்ன ராமராஜ்யத்தை பற்றி ஒரு 10 ஸ்லோகங்கள், இந்த ராமாயணத்தை படிக்கிறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் என்ன புண்ணியம் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகங்கள். அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்தது, அங்கே திருடர்களே கிடையாது அப்படின்னு, ராமராஜ்யத்தோட எல்லாரும் க்ஷேமமாக இருந்தா, எல்லா தர்மபராளாக இருந்தா, எல்லாரும் பேராசைப்படாமல் தன்னுடைய தொழிலே பண்ணிட்டு இருந்தா, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படலை அப்படின்னு, அந்த புஷ்பங்களும் பழங்களும் நல்லா கிடச்சிது, சஸ்யங்களும் தானியங்களும் கிடச்சிது, ஒவ்வொருத்தரும் மாடுகளும் யானைகளும் வச்சுட்டு சௌக்கியமாக இருந்தா அப்படின்னு வரும். ஆரம்பத்தில் தசரதர் ராஜ்யத்தை வர்ணிக்கும் போதே அது மாதிரி ரொம்ப செழிப்பான அமராவதிக்கு சமமான ஒரு அயோத்தி பட்டணம் அப்படின்னு வரும், கோசல தேசம்னு வரும். அதில் ராமராஜ்யத்துக்கும் தசரத ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ராமராஜ்யத்தில் ஜனங்களெல்லாம் ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ஜனங்களெல்லாம் ராமனுடைய கதைகளை பேசிண்டு உலகம் ராமமயமாக ஆனந்தமயமாக ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுதான் தசரத ராஜ்யத்தில் இருக்கும்போது ராம கதையை பேச முடியாது, ராமரை பிறக்கலையே, அதனால இந்த ராமனுடைய கதையை எல்லாரும் பேசிட்டு இருந்தா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ராமமயமா ஆனந்தமயமா இருந்தா. சுவாமி எழுந்தர் சொல்வார், நாம்களும் ராமருடைய கதையை பேசிட்டு இருந்தா இன்னைக்கும் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு ராமர் தான் ராஜா. பரதன் இந்த ராஜ்யத்தை ராமர்கிட்ட ஒப்படைச்சு, நீ இதை ஏற்றுக்கோ, ஏதோ எங்கள் அம்மா ஆசைப்பட்டு நீ கொடுத்த, இனிமேல் இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது, உன்னை தான் ராஜாவா ஆக்கணும்னு தசரதர் வளர்த்த, நீ ராஜாவா இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நஷ்டம், ஒரு காளமாடு இழுக்கிற சுமையை கண்ணுக்குட்டி இழுக்க முடியுமா, ஒரு கழுகு பறக்கிற மாதிரி காக்க பறக்க முடியுமா, தயவுசெய்து நீ ராஜாவாக இருக்கணும். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்து துவம் இக சர்வசிய சுவாமித்வம் அனுவர்த்தையா. எது வரைக்கும் காலச்சக்கரம் இருக்கோ அது வரைக்கும் நீயே எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டோடனே, ததேதி பிரஜிச்சக்ராஹ, ராமர் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்னு வருது. அப்படி ஏற்றுருக்காருனால காலச்சக்கரம் இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் ராமாயணம் படிக்கிறவாளுக்கு, ராம பக்தர்களுக்கு ராமர் தான் ராஜா. நாடாளு நாயகா வயலூரா அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை சொல்ற மாதிரி பக்தர்களுக்கு அவர் தான் சுவாமி. அந்த ராம ராம ராமன் ராமர் கதையை பேசிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிறது நம்ம வந்து அது ஒரு மனப்பழக்கம்னா சொல்லணும், ஒரு பக்தி இருந்தாதான் அப்படி திரும்ப திரும்ப ராமாயணத்தை கேட்டு அதில் சந்தோஷப்பட முடியும். இது நான் சுவாமிகள்கிட்ட பார்த்துருக்கேன். இந்த வால்மீகி ராமாயணத்தை எடுத்ததுனாலே ஃபஸ்ட்டு தர்க்கத்தில் நாரத முனிவர் வந்து வால்மீகி பவானை பார்க்குறார். வால்மீகி சில கேள்விகள் கேட்குறார், இந்த உலகத்தில் இந்த காலத்தில் ஒரு 16 குணங்கள் சொல்கிறார், அந்த படிப்பு இருக்கணும், அழகு இருக்கணும், புத்தி இருக்கணும், வீரம் இருக்கணும், இப்படி எல்லா குணங்களும் நிறைந்தவாளா யாரா இருக்காளா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டபோது, ஆமா ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ராமர், அவருடைய சரித்திரத்தை சொல்றேன்னு 100 ஸ்லோகத்துல சங்கேப ராமாயணம்னு பேரு. நாரத பகவான் அந்த ராமாயணத்தை வால்மீகி முனிவருக்கு உபதேசிக்கிறார். அப்படி ஒரு தடவை ராமாயணம் வருது. அதனால இந்த ராமாயணம் படிக்கிறதுல ஒன்றும் கடைசி சாப்டர்ல தான் கிளைமேக்ஸ் இருக்கு, அதனால த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வால்மீகி ராமாயணத்தோட கதை என்னன்னு முழுக்க நமக்கு முதலே தெரியும். அடுத்தது பிரம்மா வந்து நீ ராமாயணத்தை எழுதுனோடனே வால்மீகி முனிவர் உட்கார்ந்து தன்னுடைய மனசில் தியானம் பண்ணுறார், அந்த ராம கதையை மனதில் வாங்கி கொண்டார்ன்னு வரும்போது ஒரு பெரிய சர்க்கம், எல்லா நிகழ்ச்சிகளும் வரும், ராமாயணத்தோடைய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். இதெல்லாத்தையும் அவர் காவியத்தில் எழுதினார். 7 காண்டங்களும் 24,000 ஸ்லோகங்களும் கொண்ட ராம காவியத்தை சீதாயாச்சரிதம் மகத்து அப்படின்னு அதுக்கு ஒரு 100 பேர், ராமனுடைய ராமன் போன பாதை அப்படின்னு அர்த்தம். ராமாயணம்னா ராமாயணம்னு ஒரு பேர், சீதையினுடைய உத்தமமான சரித்திரம், பெருமையான சரித்திரம் அப்படின்னு ஒரு பேர், அந்த காவியத்தை எழுதி முடித்தார். அப்புறம் அவர் லவகுஷாளுக்கு சொல்லி வச்சார், அவா ராமருடைய சபையிலேயே அதை சொல்கிறார் அஸ்வமேத மகாமண்டபத்தில். அந்த அங்கேருந்து ஆரம்பித்து ராமாயணம், சுந்தரகாண்டத்தில் ராமாயணம் திரும்ப திரும்ப வரும். சீதாதேவி கிட்ட ஹனுமார் நடந்ததெல்லாம், தான் ராமரை பார்த்ததுலேருந்து ஒரு கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க ரிப்பீட் பண்ணுறார். அப்புறம் திரும்ப வந்து என்ன நடந்தது அப்படின்னு மாநராளெலாம் கேட்டபோது, நான் நீங்கள் பார்க்க ஆகாசில் கிளம்பேன் அப்படின்னு சுந்தரகாண்ட ஃபஸ்ட் சர்க்கத்துலேருந்து அந்த 58வது சர்க்கம் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு 200 ஸ்லோகம் அந்த சர்க்கத்தில், 58வது சர்க்கத்தில் முழுக்க சுந்தரகாண்டத்தை ரிப்பீட் பண்ணுறார். அப்புறம் ராமர்கிட்ட வந்து என்னம்மா சீதை என்ன சொன்னா அதெல்லாம் சொல்கிறார். யுத்த காண்டம் வந்தால் ராமர் ராவண வதம் பண்ணிட்டு புஷ்ப விமானத்தை திரும்பி வரும்போது நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ரிவர்ஸை சொல்கிறார். ராமர் சீதாதேவிக்கு புஷ்ப விமானத்தை இருந்துட்டு, இங்கே தான் ராவணனை வதம் பண்ணேன், இங்கே தான் கும்பகர்ணனை வதம் பண்ணேன், இங்கே தான் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் பண்ணான், இதோ கடல் மேலே பாலம் கட்டிருக்கேன் பாரு, இதோ ஹனுமார்க்கா மைனாக்க மலை வந்தது அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் கிஷ்கிந்த பஞ்சவட்டி சித்திரகூட்டம் வரைக்கும் சொல்லிட்டார். அப்புறம் பரத்வாஜர் ஆசிரமத்தை பார்த்தோன்னே நம்ம இங்கே போய் அவரை நமஸ்காரம் பண்ணலாங்கிறார். பரத்வாஜர் ராமரை பார்த்தோன்னே, ஹே ராமா நீங்கள் நாட்டை எழுந்து ஒரு தப்பு இல்லாமல் நாட்டை எழுந்து நீங்கள் வந்தபோது நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், இன்னைக்கு அதுக்கப்புறம் உனக்கு நடந்ததெல்லாம் நான் இங்கே என்னோடய ஞான திருஷ்டினால் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாட்டி ராமாயணம் முழுக்க சொல்கிறார். இன்றைக்கி நீ வெற்றி வீரனாக வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம், நீ இங்கே தங்கி என்னுடைய விருந்த உபச்சாரத்தை ஏற்றுண்டு அப்புறமா நீ நாளைக்கு அயோத்திக்கு போகணும்னு சொல்கிறார். சரின்னு ஏற்றுண்டு ராமர் ஹனுமாரை, நீ போய் வரதன்ட்ட தகவல் சொல்லிவிடு, அவன் ரொம்ப உயிரை பிடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட நாங்கள் நாளைக்கு வரோன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோடனே அங்கே போய் ஹனுமார் போனோடனே பரதன் ராமர் வராருன்னு கேட்டோன்னே மூர்ச்சப்பட்டு விழுந்துடுறான். அப்புறம் சந்தோஷத்தினால அவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் மூர்ச்சப்பட்டுறான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தின பின்ன நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிப்பாங்கிறார். அவன் விஸ்தாரமாக ஹனுமார் பரதனுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்கிறார். இப்படி வால்மீகி ராமாயணத்துக்குள்ளே வால்மீகி ராமாயணம் வந்துட்டே இருக்கும். இத்தவரை சின்ன சின்னதாக வரும், சுரசை கிட்ட ஹனுமார் சொல்வார், ராமரே ராவணன்ட்ட யுத்தம் பண்ணும்போது எதுக்காக நான் வாலியை வதம் பண்ணேனோ, எதுக்காக ஹனுமாரை கொண்டு தேடி சீதை கண்டுபிடிச்சேனோ அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு உற்சாகம் வந்துடும். அப்படி ராமருக்கே உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதை வால்மீகி ராமாயணம். அப்படி அந்த ராமாயணத்தை திரும்ப திரும்ப கேட்கறதுல சுவாமிகள் திரும்ப திரும்ப சொல்வார், திரும்ப திரும்ப கேட்பார், ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த அதில் அவ்வளோ சாரமான விஷயங்கள் இருக்குது, அதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு ராம பக்தியை ராமர் தான் நமக்கு கொடுக்கணும், சத்குரு தான் கொடுக்கணும். பாகவதத்தோட முடிவில் 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகங்கள் வருது. ததேவ சத்யம் ததுகைவ மங்களம் ததேவ புண்ணியம் பகவத் குணோதயம் ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோஷணம் நிருணாம் எதுத்தம ஸ்லோக யசோ நுகீயதே அப்படின்னு பகவானுடைய யசஸ் புகழை பாடக்கூடிய அந்த கதைகள், அந்த கீதங்கள், அதுதான் ததேவ சத்தியம், அதுதான் சத்தியம். இந்த உலகமெல்லாம் மற்ற பேச்செல்லாம் சத்தியம் கிடையாது. ததுகைவ மங்களம் அதுதான் பரமமங்களமானது. ததேவ புண்ணியம் அந்த புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரா மாதிரி பகவானுடைய கதைகளை பேசினா அவருடைய கீர்த்தனம் பண்ணாலும் ஸ்ரவணம் பண்ணாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பகவத் குணோதயம் பகவானுடைய குணங்கள் இருக்கக்கூடிய அதுதான் உத்தமமான சூக்திகள். ததேவ ரம்யம் அதுதான் ரொம்ப ரம்யமாக இருக்குது, கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. ருச்சிரம் ரொம்ப ருச்சியாக இருக்குது, மெலோடியஸ் அண்ட் ஸ்வீட். நவம் நவம் ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தா எல்லாமே பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம், மொனாட்டனஸ் தான். ஆனால் இதை ஒரு ருச்சி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் பகவானோட கதைகளை திரும்ப திரும்ப கேட்டாலும் ஒவ்வொரு தடவை மனசில் ஒரு புது புதுவாக அர்த்தங்கள் ஸ்புரிக்கும். அதுதான் அதனால் அதுதான் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம். அது மனசுக்கு ஒரு மகோத்சவம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மலையாளத்துக்காரா
ஸ்ரீமத் பகவத் ஆஞ்சன் நம்பூதிரின்னு ஒரு பிரிவர் இருந்தார். அவள்லாம் ஒரு டீம். அவள் 1000 ஆவர்த்தி பாராயணம் முடிச்ச பின்ன தான் வெளியில் வந்து பிரவச்சனத்துக்கு வருவா. அவளோட பிரவச்சன முறை என்னென்னா, காத்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தம்பி ஒரு 50 ஸ்லோகம் படித்தா அண்ணா அந்த அர்த்தம் சொல்வார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றிண்டு அண்ணா ஒரு 50 ஸ்லோகம் படிப்பார், அதோட ஜிஸ்ட்டு தம்பி சொல்வார். இப்படி முழுக்க பாகவதத்தையும் டெக்ஸ்ட்டை படித்து அதோட அர்த்தத்தை சொல்வார். இது சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். 35 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் வந்து ஒரு வாரம் பண்ணுவாள். அந்த 7 நாளும் கேட்பார். அந்த ஆஞ்சன முதிரிக்கு நம்ம சுவாமிகள்கிட்ட ரொம்ப பக்தி, உத்தவர்னு சொல்லி சுவாமிகளை பார்த்தாலே வந்து கட்டிப்பார். அந்த மாதிரி இந்த பகவானோட கதைகளில் ரமிக்கிறதுங்கிறது சுவாமிகள் பண்ணி காமிச்சிருக்கார். அந்த அப்ரோச்னால் தான் அவர் ராமாயணத்தை அந்த மாதிரி பக்தியோடு சொல்வார், பக்தியோடு கேட்பார். ததேவ சோகார்ணவ சோஷணம் திருணாம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ கவலைகள் படுறோம், அது எல்லாத்தையும் வற்ற அடிச்சிடும். சோக கடலை வற்றைக்கக்கூடியது இந்த பகவானுடைய பரமமங்கலமான கதைகள். எது உத்தம ஸ்லோக யசோனு கீயதே. அதனால் நம்ம அதைத்தான் பாடிட்டே இருக்கணும், அதான் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த உலக விஷயங்களை பற்றி வருத்தப்படுறது, யோஜனை பண்ணுறது, உரி பண்ணுறதுங்கிறது ரெண்டு விஷயத்தில் தேவையில்லை. இந்த சிதைங்கிறது மரித்த உடம்பு தான் இருக்கிறது. சிந்தைங்கிறது சிந்தான்னா சம்ஸ்கிருதத்தில் உரின்னு அர்த்தம். அந்த சிந்தாங்கிறது உயிரோடே மனுஷன் இருக்கிறது, அதனால் அதுக்கு அர்த்தமே இல்லை. இன்னொன்று, சிந்தியமான சமஸ்தானாம் கிளேஷானாம் ஹானிதோகியா சமுத்ஜி அகிலம் சிந்தியம் சோச்சுதா கின் சிந்தியத்தைன்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ஆதிசங்கரர் இதை க்ளோஸ் கோட் பண்ணுறார். சிந்தியமான சமஸ்தானாம் கிளேஷானாம், நீ யோசிச்சு யோசிச்சு என்னென்ன கிளேஷங்கள் இருக்கோ அதுக்கு என்னென்ன யோஜனை பண்ணுறியோ அதுக்கெல்லாம் முடிவு பகவான் தான் தர முடியும். அதனால் இந்த கவலைப்படுறதை விட்டுட்டு பகவானை சிந்தனை பண்ணே, அவர் உன் கஷ்டத்தை போக்கிடுவார் அப்படின்னு நீ இந்த குருட்டு யோஜனை பண்ணி என்ன போகிறது அப்படின்னு சிவாயனம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அபோய் பாட்டு சொன்ன மாதிரி சொல்கிறான். அதனால் இந்த ராமாயணத்தை மேலும் மேலும் படிப்போம், பாடுவோம், கேட்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம.